الحمد لله، الحمد لله المستحق لجميع أنواع العبادة والمتصف بصفات الكمال والجلال والجمال والواحد في الذات والصفات والأفعال، جل عن الشبيه والنظير والكفو والمثيل، ذلكم الله ربكم لا إله إلا هو خالق كل شيء فاعبدوه وهو على كل شيء وكيل. وصلوات ربي وسلامه على سيدنا وسندنا وحبيبنا وقرة أعيننا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، على وسار العالم مهرتان بالا الله سبحانه وتعالى آرم بماها بورتي بخل هنرين الله تعالى تنتون إنيتون يتون பரிசுத்தமானவன் வணக்கத்துக்கு பாத்திரமானவன் அல்லாஹுவை அன்றி வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அவனது திருத்தூதர், எங்கள் தலைவர் அருமை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் அன்புக்குரிய குடும்பத்தவர்கள், அரும் தோழர்கள், அவர்களது வழியை பின்பற்றி நடந்தவர்கள், நடக்கின்றவர்கள், நடக்க இருப்பவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹு தஆலாவின் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவை அஞ்சி வாழும்படி முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹுடைய முபாரக்கான இந்த வீட்டிலே, அவனது ஒரு இபாதத்திலே, அல்லாஹு தஆலா நம்மை ஒன்றிணைத்து வைத்திருப்பது போல், மறுமையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களது உயர்ந்த சுவனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழுகின்ற இந்த காலத்திலே கடந்த 20 ஆண்டுகளாக நோய்களுக்கு குறைவில்லை, நோயாளிகளுக்கும் குறைவில்லை. நோய்களுக்கும் நோயாளிகளுக்கும் குறைவே கிடையாது. ஒரு வீட்டுக்குள் குறைந்தபட்சம் ஒரு நோயாளி இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே இந்த நோய் அதிகரிப்பு, நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு காரணம் என்று மருத்துவர்கள் சொல்கின்ற போது பல காரணங்களை சொல்கிறார்கள். அவற்றில் ஒன்றாக உணவின் ஒழுங்கீனத்தை சொல்லியிருக்கிறார்கள். சாப்பாடு முறை, நாம் எடுக்கின்ற உணவுகள், உட்கொள்ளுகின்ற உணவுகள், அவற்றை உட்கொள்ளுகின்ற முறைகள், இந்த இரண்டிலும் ஒழுங்கீனம் காணப்படுகின்றது என்பதையும், இந்த திடீர் நோய் அதிகரிப்புக்கும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்புக்கும் ஒரு காரணமாக சொல்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அருமை நல்லடியார்களே, இந்த காரணத்தை பற்றி படிப்பதற்கு முயல்வோம். இஸ்லாம் ஒரு மனிதன் உட்கொள்ள எடுக்கின்ற உணவையும் பானத்தையும், ஒரு மனிதன் உள்ளெடுக்கின்ற உணவையும் பானத்தையும் ஒழுங்குபடுத்தியிருக்கிறது. 4 விடயங்கள் இந்த இரண்டிலும் அவன் எப்பொழுதும் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, அது ஹலாலானதாக இருக்க வேண்டும். நாம் குடிக்கிறதோ உண்ணுகிறதோ இந்த இரண்டும் ஹலாலானதாக இருக்க வேண்டும். அந்த பொருள் அதன் அளவில் ஹலாலானதாக இருக்க வேண்டும். அதனை நாம் பெற்ற முறையும் ஹலாலானதாக இருக்க வேண்டும். உண்ணுவதற்கு ஹலாலாக்கப்பட்ட உணவு, அதனை நாம் ஹராமான முறையில் பெற்று சாப்பிடுவது, அது ஹராமாகும். அந்த உணவு அதன் அளவில் ஹலால், அதனை நாம் எடுத்துக்கொண்ட முறை ஹராமானதாகும். உண்ணுவதற்கு உரியதோ பருகுவதற்குரியதோ அதன் அளவில் அது ஹலாலானதாகவும், அது நமக்கு சொந்தமானது அதுவும் வந்த முறை ஹலாலானதாகவும் இருக்க வேண்டும். இரண்டாவது தூய்மையானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்தாலா குர்ஆனில் ஹலாலும் தையும் என்று சொல்லி வைத்திருக்கிறான் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில். ஹலாலானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்க வேண்டும். நாம் உட்கொள்ள இருக்கிற எதுவும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அதல்லாமல் இருப்பது அசுத்தமானது, அது நமது உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். ஹலாலானதாக இருக்க வேண்டும் என்பது ஆன்மீக ரீதியானது, தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்பது பௌதீக ரீதியானது. மூன்றாவது அம்சம், நாம் உட்கொள்ள எடுக்கக்கூடியவற்றில் மூன்றாவது அம்சம், அளவோடு உள்ளதாக இருக்க வேண்டும். நாம் உண்ணுகிற உணவு, நாம் பருகுகிற பானம், அதற்கென்று ஒரு அளவு இருக்கிறது. அந்த அளவுக்கு உள்ளே இருக்க வேண்டும். அதனை தாண்டி நாம் உள்ளே எடுத்துக் கொள்ளக்கூடாது. நான்காவது, சத்துள்ளதாக இருக்க வேண்டும். நாம் குடிப்பது சாப்பிடுவது சத்துள்ளதாக இருக்க வேண்டும். ஹலாலானதாக, பையிபானதாக, சுத்தமானதாக, அளவுக்குட்பட்டதாக, அதே சமயத்திலே சத்துள்ளதாக இருக்க வேண்டும். இந்த நான்கையும் இஸ்லாம் பார்க்கும்படி நமக்கு சொல்லியிருக்கிறது. ஹலால் நாம் அதனை சொல்ல தேவையில்லை. அடிக்கடி பேசுவதும் கேட்பதும் நமக்கு தெரியும். நமக்கு எதுவும் உள்ளே செல்வது ஓடுகிற இரத்தம் அதற்கு பிறகு ஹலாலானதா ஹராமானதா என்பதை தீர்மானிக்கும். நாம் எடுக்கின்றது ஹலாலானதாகவும் அதை எடுத்துக்கொண்ட முறை ஹலாலானதாகவும் இருக்க வேண்டும். சம்பாத்தியம் இருக்கலாம், ஒருவர் நமக்கு அன்பளிப்பாக தருவதாக இருக்கலாம், எப்படியோ அது வருகின்ற முறையும் ஹலாலானதாக இருக்க வேண்டும். இரண்டாவது, தூய்மையானதாக பார்த்து சாப்பிட வேண்டும். அசுத்தமானது, அசூசி நிறைந்தது, இது நமது உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடியது. அல்லாஹ்தாலா தையிப் என்ற வார்த்தையை ஹலாலோடு தொடர்ந்து பல இடங்களிலே குர்ஆனிலே பயன்படுத்தி இருக்கிறார். தூய்மை ஹலால் என்பதற்காக வேண்டி அசுத்தம் நிறைந்ததை சாப்பிடக்கூடாது. அசுத்தத்துக்கு உட்பட்ட உணவை நீங்கள் சாப்பிடக்கூடாது. நீங்கள் அதனை கண்காணிப்பாக இருக்க வேண்டும். மூன்றாவது, அளவோடு சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும். நான்காவது, சத்துள்ளதாக பார்த்து சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும். சத்துள்ள உணவை தேடி சாப்பிடுவது இன்று ஒரு பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது. நமக்கு இருக்கக்கூடிய உணவுகள், நமது கைவசம் வந்து சேரக்கூடிய உணவுகள் யாவும் மிகப்பெரும் பாலும் சத்துள்ள உணவுகளாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அது மாறி மாறி இறுதி கட்டத்தை அடைந்த போது அதிகமாக அதனுள்ளே உள்ள சத்துக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளன அல்லது வெளியேறிவிட்டன. பேரளவில் அது பால், பேரளவில் அது பசும் பால். அது ப்ரோசஸ் பண்ணி வந்த நேரத்திலே அதில் ஏற்பட்ட இரசாயன மாற்றங்களும், இரசாயனங்கள் ஏற்படுத்திய மாற்றங்களும், அது பால் தூய்மையானதாக இருக்கும் பார்வைக்கு அது நிச்சயமாக பால் என்ற அந்தஸ்திலிருந்து நம்மிடத்திலே மாறித்தான் வந்து சேர்ந்திருக்கிறது. இது இந்த காலத்திலே நமக்கு ஏற்பட்டுள்ள ஒரு பெரும் சோதனை. இதுதான் நமக்கு நோய்க்கு ஒரு காரணமாகவும் இருக்கிறது. மருத்துவர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் இதனை மாற்றி அமைப்பதற்கு என்ன வழிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பது வேறொரு கேள்வி. முடியுமான அளவு நாம் தூய்மையானதாக பார்க்கிறது போல சத்துள்ளதாகவும் பார்த்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசும் பாலை கட்டாயப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள். அலைக்கும் பி அல்பானில் பக்கர், பசும் பாலை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அது எல்லா மரங்களிலிருந்தும் சாப்பிடுகிறது, அதில் எல்லா நோய்களுக்கும் மருந்துண்டு என்று சொன்னார்கள். கருங்கீரகத்துக்கு நபியவர்கள் சொன்ன அதே வாக்குறுதியை பசுப்பாலுக்கு நபியவர்கள் வழங்கினார்கள். கருங்கீரகம் மௌத்தை தவிர சகல நோய்களுக்கும் அதில் குணம் உள்ளது என்று சொன்னது போல பசுப்பாலிலே மரணத்தை தவிர சகல நோய்களுக்கும் அதில் ஔடலம் இருக்கிறது, மருந்து இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்தார்கள். ஆனால் இன்று கிடைப்பது தூய்மையான பசும்பால் அல்ல. ஒரு காலம் இருந்தது சகோதரர்களே, இந்த கடைக்கு போனால் பசும்பால் நமக்கு தூய பசுப்பால் கிடைக்கும் என்பது நமக்கு தெரியும். நாம் தைரியமாக போய் வாங்கினோம். ஆனால் இன்று எந்த கடைக்கு போய் பசுப்பால் வாங்குவது? மார்க்கெட்டில் இருக்கக்கூடியது அது ப்ரோசஸ் மில்காக இருக்கும். சில குறிப்பிட்ட காலத்திற்கு அதனை பாதுகாப்புக்கு வைப்பதற்காக வேண்டி சில பிரிசர்வேட்டிவ் பாதுகாக்கக்கூடியவற்றையும் அதில் போட்டியிருப்பார்கள். தூய பசும்பால் கிடைப்பது கிடையாது. இதனை குடித்துவிட்டு நோய்களுக்கு நாம் மறந்து அதில் எதிர்பார்க்கவும் முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது ஒரு ஹதீஸ் சகோதரர்களே, நிறைய ஆயத்துகளும் ஹதீஸ்களும் சொல்லலாம், நபி அவர்கள் முக்கியமாக சத்துள்ளவற்றை உட்கொள்ளுங்கள் என்றார்கள். சத்தல்லாதவற்றை, தப்பானவற்றை நீங்கள் உட்கொள்ளுகிற போது அந்த உணவின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சத்து உங்களது உடம்பிலே பிடிக்க மாட்டாது. ஆகவே உண்ணுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, பருகுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம்? நமது உடம்பை நேராக நிமிர்த்தி வைத்துக் கொள்ள வேண்டும், சத்துள்ள உடம்பாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், பலசாரியாக இருக்க வேண்டும், சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், நம்மிடத்திலே எந்த நேரமும் எல்லாவற்றுக்கும் முன்போகக்கூடிய அளவுக்கு நமது உடம்பு திரகத்திரமாக இருக்க வேண்டும். இந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டிதான் சத்துள்ள உணவு அருந்துவதே. அருந்துகின்ற உணவு சத்துள்ளதாக இருந்தால் தான் இந்த நோக்கம் நிறைவேறும். ஆகவே சத்துள்ளதாக இருக்க வேண்டும். இறுதியாக சகோதரர்களே, அருந்துகிற உணவோ பானமோ அது அளவோடு இருக்க வேண்டும், அளவோடு இருக்க வேண்டும். இது மருத்துவர்கள் என்று குறிப்பிட்டு பலருக்கும் சொல்கிறார்கள், உங்களுடைய உணவை கட்டுப்படுத்துங்கள், உங்களுடைய உணவை கட்டுப்படுத்துங்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிற நேரம் ரொம்ப தாமதமானது. மருத்துவர்கள் சொல்லுகிற நேரம் நோயாளிக்கு நோய் வந்ததற்கு பிறகு சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லி இருக்க வேண்டியது, சமூகத்தை அறிவூட்ட வேண்டியது. மருத்துவர் பணி எப்பொழுது தெரியுமா ஆரம்பிக்கிறது? மனிதன் சுகதேகியாக இருக்கும் போது சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர் ஒருவர் நோயாளியாக ஆனதற்கு பிறகு அவரிடத்திலே சிகிச்சைக்காக மருத்துவத்துக்காக போன பிறகு, நீங்கள் இதனை இப்படி செய்ததுனால் உங்களுக்கு உடற்கேடு வந்திருக்கிறது, சுகாதாரக்கேடு வந்திருக்கிறது, உடல் நலம் குன்றி இருக்கிறது, எனவே இதற்கு பிறகு இப்படி இப்படி உணவை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்வதானது அது காலம் கடந்த ஞானமாக இருக்கும். சில நோய்கள் அறவே குணப்படுத்த முடியாத நோய்கள், அவர் தொடர்ந்தும் அந்த நோயிலேயே இறுதி மூச்சு வரைக்கும் இருக்க வேண்டி வரும். ஆகவே இமாம்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வைத்தியர்களுக்கு மருத்துவர்கள் நன்றி கவனத்தில் கொள்ளுங்கள், இது இமாம்களின் தீர்ப்பு. மருத்துவர்களுக்கு இரண்டு பணிகள் இருக்கின்றன, அவர்களுக்கு ரெண்டு பணிகள் இருக்கின்றன. ஒன்று சிகிச்சை செய்வது, இரண்டாவது அதுதான் முதல் பணி, மக்களுக்கு மனிதர்களுக்கு நோய் வருவதற்கான காரணங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை அதிலிருந்து தடுப்பதற்கான வழிகளையும் தவிர்த்து கொள்வதற்கான வழிகளையும் அவர்களுக்கு சொல்லி அவர்களை அறிவூட்டுவது. இந்த ரெண்டு பணிகளில் மருத்துவர்கள் சோதித்துக் கொள்ளக்கூடாது. இரண்டாவது பணியை மட்டும்தான் செய்கிறார்கள், நோய்க்காக மருந்து கொடுப்பார்கள். முதல் பணியை அவர்கள் செய்வது கிடையாது. ஆனால் இமாம்களுடைய தீர்ப்பு இருக்கிறது, இதனை விட அவர்கள் முன்னைய பணியை செய்ய வேண்டும். வருமுன் காப்போம், நோய் வந்த பிறகு சிகிச்சை செய்வதை விட நோய் வருவதற்கு முன் அவர்கள் அதற்கான அறிவுறுத்தல்களை வழங்கி மனிதர்களை சுகதேகிகளாக தொடர்ந்து வைத்துக் கொள்வதற்கு, அதனை தாண்டி ஒருவருக்கு நோய் வருகிறது என்றால் அதற்கு அவர் சிகிச்சை செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே மருத்துவர்களுக்கு ஒரு மறுக்க முடியாத ஒரு பணி இருக்கிறது. அவர்கள் மனிதர்களுக்கு, நமக்கும் உங்களுக்கும், அவர்கள் உணவு சம்பந்தமாக அறிவுறுத்தல் செய்வது, நோய்கள் வராமல் தவிர்த்து கொள்வதற்குரிய வழிகளை அறிவுறுத்தல் செய்வது, இது அவர்கள் தவிர்க்க முடியாது, செய்துதான் ஆக வேண்டும். அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனும் இந்த நான்காவது அம்சம், அதாவது உணவில் பானத்தில் பேண வேண்டிய நாலாவது அம்சத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அளவு இருக்க வேண்டும் என்பதை சொல்லித்தரும் போது பல இடங்களிலே தெளிவுபடுத்தியிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், மா மலஅ ஆதமியுன் விஆன் ஷர்ரம் மின் பத்ன், மா மலஅ ஆதமியுன் விஆன் ஷர்ரம் மின் பத்ன். ஒரு மனிதன் வயிறை விட ஒரு கெட்ட தொல்களை நிரப்பவில்லை, வயிறை விட ஒரு கெட்ட கொள்கலனை நிரப்பவில்லை, ஒரு கண்டெய்னரை நிரப்பவில்லை. அதாவது ஒரு பாத்திரம் அல்லது ஒரு உரை, அதுக்குள்ளே எதையும் எடுத்துக் கொள்ளலாம், நல்லதையும் எடுத்துக் கொள்ளலாம், தீயதையும் எடுத்துக் கொள்ளலாம். அதுக்குள் போடப்படுவது கொண்டு அது நிரப்பப்படுகிறது. இருக்கக்கூடிய பாத்திரங்களில் கொள்கலன்களில் மிக கெட்ட ஒரு கொள்கலன் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மனிதனின் வயிறு. அது நிரப்பப்படுகின்றது, அது நிரப்பப்படுகிற அளவுக்கு கூடுதலாக நிரப்ப அது நிரப்பப்பட வேண்டிய அளவை விட கூடுதலாக நிரப்பப்படுகிற போது இருக்கக்கூடிய பாத்திரங்களில், இருக்கக்கூடிய பைகளில், இருக்கக்கூடிய உரைகளில், இருக்கக்கூடிய கொள்கலன்களில் எல்லாம் மிகக்கெட்ட ஒரு கொள்கலனாக அது ஆகிப்போகிறது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் எந்த அளவு தனக்கு தேவை அவனுக்கு உணவு என்பதை நபி அவர்கள் சொல்லி தந்தார்கள். بِحَسْبِ بِنِ آدَمْ اُكُلَاتُ يُقِيمْنَ الصُّلْبَ மனிதனின் முதுகை நிமிர்த்தி நேராக வைக்கக்கூடிய சில கவலங்கள் அவனுக்கு போதும். மனிதனின் முதுகை நேராக நிமிர்த்தி வைக்கக்கூடிய சில கவலங்கள் அவனுக்கு போதும். எந்த அளவு சாப்பிட்டால் ஒரு மனிதன் நேராக இப்படி நான் நிற்பது போல் நிற்க முடியுமோ, நடக்க முடியுமோ, ஓட முடியுமோ, சுமக்க முடியுமோ, தாங்க முடியுமோ, பாய முடியுமோ, ஏற முடியுமோ, இறங்க முடியுமோ, அந்த திறகாத்திரம் எந்த அளவுக்கு சாப்பிட்டால் தேவைப்படுமோ, தேவையான அளவு உனக்கு கிடைக்குமோ, அந்த அளவு உணவு கவலங்கள் அவனுக்கு போதுமானவை. இல்லை, இதை விட இன்னும் கொஞ்சம் கூட சாப்பிட வேண்டும் என்று ஒரு மனிதன் விரும்பினால், சகோதரர்களே, ஒரு அடிப்படையான ஹதீஸ், இந்த ஹதீஸை நன்கு படியுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த இந்த வழிமுறையை நாம் மீறியதனால்தான் நமக்கு பல நோய்கள் இன்று வந்து சேர்ந்திருக்கிறது. இன்று பாருங்கள், நோய்களின் எண்ணிக்கையை பற்றி பேசுகிறோம். பயங்கரமான நோய்கள், படுபயங்கரமான நோய்கள். ஒரு காலத்திலே ஒரு நோய் அல்லது சில நோய்கள், அதன் பெயரை உச்சரிப்பதற்கு கூட நாம் தயங்கினோம். ஆனால் இன்றது சர்வசாதாரணமாகி போய்விட்டது. அது அது கூடாத நோய் வந்திருக்கிறாமே, அது கூடாத நோய் வந்திருக்கிறாமே. எது? கேன்சர். இன்று அப்படியெல்லாம் கூடாத நோய் தான் எங்களுடைய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எது என்ன நோய் என்று கேட்பார்கள். ஒரு காலம் அப்படி இருந்தது சகோதரர்களே, கூடாத நோய் வந்திருக்கிறாமே என்று சொல்வார்கள். அது கேன்சர். இன்று கேன்சர் சாதாரண தலையீடு போல, சாதாரண தலையீடு போல மகரதமையில் இருக்கக்கூடிய அந்த புற்றுநோய் ஆஸ்பத்திரிக்கு தினசரி கிளினிக்குக்காக வருபவர்களுடைய தொகை இன்று 2000. 2000 பேர் மகரதம் ஆஸ்பத்திரியில் தினசரி கிளினிக்குக்காக வேண்டி மாத்திரம் வந்து போகிறார்கள். நாட்டில் எந்த அளவுக்கு இந்த கேன்சர் பரவி போயிருக்கிறது பாருங்கள். எங்கோ இருந்து ஒருவருடைய செய்தி வரும் ஒரு காலம் இருந்தது, அவருக்கு இந்த வருத்தமாம், இது கூடாத நோயாம் அப்படி சொல்வார்கள். கிட்னி, ஹார்ட், இது எத்தனை பேர் இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று பாருங்கள். எத்தனை பேர் கதிரைகளில் அமர்ந்து சொல்கிறார்கள், இவர்களுக்கெல்லாம் ஹார்ட். ஒரு ஒரு காலம் இருந்தது இத்தனை கதிரைகள் இருந்ததா? பள்ளிகளில் இருந்ததா? ஏதோ ஒருவர் இருவர் இருப்பார்கள். என்ன நடைபெற்று இருக்கிறது? வைத்தியரிடம் கேட்டால் பல காரணங்கள், அதில் முதலாவதாக அவர்கள் சொல்வது, நம்முடைய சாப்பாட்டில் ஒழுங்கு கிடையாது, நெய் கலந்தது, எண்ணெய் கலந்தது, அளவுக்கு அதிகமான சாப்பாடு, சாப்பாட்டுக்கு மேல் சாப்பாடு, கடைகளில் அவசரமாக வாங்கி உள்ளக்கூடிய உணவுகள், வீட்டிலே தயாரித்து சாப்பிடுவது கிடையாது, நல்ல முறையிலே சேர்க்கப்பட வேண்டிய செரிமானங்கள் உள்ள உணவுகளை சேர்த்து அந்த உணவுகளை சமைப்பதெல்லாம் கடைகளிலே நடைபெறாது, அங்கே ருசியை காட்டுவது மட்டும்தான் நடைபெறும், ருசியை உண்டாக்குவதற்கு தேவையான அணு அத்தனையும் அவர்கள் சேர்த்துக் கொள்வார்கள், வீடுகளிலே சமைத்தால் அதுவெல்லாம் நடைபெறாது, ஆரோக்கியம் முதலாவதாக இருக்கும் வீடுகளிலே சமைக்கிற போது என்றெல்லாம் இருக்கு மருத்துவர்கள் காரணங்கள் பலப்படுகிறார்களே, உண்மையும் அதுதான். நமது உலக மாற்றம் இப்படியே நம்மை இந்த ஒரு நோய்க்குள்ளே கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸை படிக்கிறோம். நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், அளவோடு சாப்பிட வேண்டும். முதல் கட்டம், உம்மால் எழுந்து நிற்க முடியாமான அளவு உமக்கு போதும் சில கவலங்கள், அதை விடவும் கூடுதலாக அடிக்க வேண்டுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள், மூன்றில் ஒரு பகுதி அவருடைய உள்ளே வயிற்றுக்குள்ளே உணவுக்காக எடுத்துக் கொள்ளலாம், மூன்றில் இன்னும் ஒரு மூன்றில் ஒரு பகுதி அது அவனுடைய பானத்துக்காக குடிப்பதற்காக வைத்துக் கொள்ளலாம், மூன்றாவது அவனுடைய மூச்சுக்காக மூன்றில் ஒன்று, மற்ற மூன்றில் ஒன்று இருக்க வேண்டும். மூன்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து சொன்னார்கள், இதை விட கூடுதலாக நீங்கள் உள்ளே எடுத்துக் கொள்ளக்கூடாது. மூன்றில் ஒரு பகுதி மட்டும் தான் உடம்புக்குள்ளே, வயிற்றுக்குள்ளே, இறைப்பைக்குள்ளே இடம் எடுத்துக் கொள்ள வேண்டும் உணவாக. அதை விட அதிகமாக நீங்கள் சாப்பிட்டால் என்ன நடைபெறும் தெரியுமா? பருகுவதற்கு இடம் இருக்காது. பருகுவதை நீங்கள் கூட்டினால் மூச்சு விடுவதற்கு இடம் இருக்காது. எனவே மூன்றாக பிரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வைத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆராஃபிலே சொன்னான், யா பனி ஆதம குதூ ஜீனதக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின் வகுலூ வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன் என்ற அந்த ஆயத்திலே ஒரு பகுதியிலே நடுப்பகுதியிலே வகுலூ நீங்கள் சாப்பிடுங்கள், வஷ்ரபு நீங்கள் பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு நீங்கள் விரயம் செய்ய வேண்டாம் என்று சொன்னதற்கு இமாம்கள் விரயம் செய்ய வேண்டாம் என்பதற்கு அதிகமான இமாம்கள் வழங்கிய விளக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் அளவுக்கு அதிகமாக சமைத்து உண்ணாமல் வெளியே கொட்டுவது, அளவுக்கு அதிகமாக வாங்கி உண்ணாமல் வெளியே கொட்டுவது என்பதல்ல, அதுவும் சொல்லப்பட்டது. அதிகமான இமாம்கள் முஃபஸ்ஸிர்கள் சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? அளவுக்கு அதிகமாக உண்ணுவதை அல்லாஹுத்தாலா தெரியும் என்று சொல்லியிருக்கிறான். உங்களுடைய இறைப்பை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு உண்ண வேண்டும், பசியாற வேண்டும். அதை விட வயிறு புடைக்க சாப்பிடுவது, மூக்கு முட்ட சாப்பிடுவது, சாப்பிட்டு விட்டு மூச்சு விடுவதற்கு கஷ்டம், தூக்கத்துக்கு மேல் தூக்கம், இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் வரக்கூடிய தீய விளைவுகள். உடல் சருமன், உடலின் எடை கூடும், சோம்பல், மந்தம், மந்த புத்தி, சில பேருக்கு மாந்தமும் வருகிறது, சரியாக சிந்திக்க மாட்டார்கள், கிரகிக்கல் குறையும், நினைவாற்றல் குன்றும், சோர்வு, உடல் தளர்ச்சி, இதெல்லாம் வரும். அல்லாஹுத்தாலா அதைத்தான் சொல்லுகிறார், உண்ணுங்கள் பருகுங்கள், உண்ணாமல் பருகாமல் இருக்க வேண்டாம், செய்ய வேண்டும். உங்களுடைய அந்த உண்ணுதல் பருகுதலில் எல்லை ஒன்று இருக்கிறது, அளவுக்கு அதிகமாக உடலுக்குள்ளே நீங்கள் செலுத்தக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹுத்தாலா அங்கே இஸ்ரா என்று சொல்லி வைத்தார் என்று சொல்லி வைத்தார்கள் இமாம்கள் சொல்லி வைத்தார்கள். இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுகிற அலி இப்னு ஹுசைன் இப்னு வாகித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ் நமது குர்ஆனில் ஒரு ஆயத்தின் அரை பகுதியிலே, ஒரு அரை ஆயத்திலே முழு மருத்துவத்தையும் ஒன்று சேர்த்து வைத்தார், முழு மருத்துவத்தையும் ஒன்று சேர்த்து வைத்தார். உண்ணுங்கள் பருகுங்கள், அளவோடு அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள், முழு மருத்துவமும் இதுக்குள்ளே இருக்கிறது. எப்பொழுது மனிதா உன்னுடைய உடம்பை, உன்னுடைய உடம்பை எப்பொழுதும் கட்டுப்பாடாக வைத்திருப்பாயோ சாப்பாடு விடயத்தில் நீ ஆரோக்கியமாக இருப்பாய், எப்பொழுது சாப்பாடு விடயத்தில் கட்டுப்பாடு இழப்பாயோ உன்னுடைய ஆரோக்கியம் கெட்டு போகும், வேண்டாம் உனக்கு வரும், ஆஸ்பத்திரிக்கு போவாய், டாக்டரிடம் போவாய், மருந்தகத்துக்கு போவாய், மருந்து மருந்து என்று அழைவாய், இதையெல்லாம் உனக்கு வந்து சேரும். ஆனால் அத்தகைய மருந்து உன்னுடைய உணவை கட்டுப்படுத்திக் கொள்வது, உணவே மருந்தாக, மருந்தே உணவாக மாறுகின்ற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதே. சகோதரர்களே, உணவே நமக்கு மருந்தாக இருக்க வேண்டும், மருந்தே உணவாக ஆகிவிடும். எப்பொழுது தெரியுமா? நாம் உணவை அளவுக்கு அதிகமாக எடுப்போம் என்றால். அன்பர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலா துஸ்ரிஃபு நீங்கள் விரயம் செய்ய வேண்டாம் என்பதை சொல்லுகிற போது இன்ன மின சரஃப் அன் தக்குல குல்ல மஸ்தஹீ, உமக்கு வருகிற ஆசை கேட்ப நீ ஆசை படுவதையெல்லாம் சாப்பிடுவது இருக்கிறது, அது விரயம் என்று சொல்லி வைத்தார்கள். அதை சாப்பிட வேண்டும், இதை சாப்பிட வேண்டும், இன்று பிஸ்ஸா சாப்பிட்டு நீண்ட காலமாகிவிட்டது சாப்பிட்டாக வேண்டும், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு மிச்ச நாளாகிவிட்டது சாப்பிட்டாக வேண்டும், சம்பரின் சாப்பிட்டு மிச்ச நாளாகிவிட்டது சாப்பிட்டாக வேண்டும், சாப்பாடு 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 தேடி அலைவது. சகோதரர்களே, இதுதான் ஆசைப்படுவதை எல்லாம் சாப்பிடுவதும் வீண்வரையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்திருக்கிறார்கள். நமது இறைப்பை இருக்கிறதே சகோதரர்களே, அது நோயின் வீடு. அளவுக்கு அதிகமாக சாப்பாடு அதுக்கு போகும் என்றால் ஒரு கண்டெய்னர் கொள்கலன் ஒரு இயந்திரம் அதுக்கு ஒரு அளவு இருக்கிறது, அந்த கெப்பாசிட்டி, அது கொள்ளளவு, அந்த கொள்ளளவை விட அதற்குள் ஒரு திரவத்தையோ அல்லது வேறு ஒன்றையோ செலுத்தி வைத்து அதனை இயக்குவோம் என்றால் அந்த இயந்திரம் பலவடையும். இது சாதாரண லாஜிக், எல்லோருக்கும் தெரியும் சகோதரர்களே. ஒரு இயந்திரத்தில் அதற்குரிய கொள்ளளவை விட 2 கிலோ போடலாம் அல்லது 200 கிராம் போடலாம், அதனை விட நாம் அளவுக்கு அதிகமாக கூட்டி போட்டால் அந்த இயந்திரம் பலவடையும். இறைப்பையும் அப்படித்தான், ஒரு சின்ன உறுப்பு, ஒரு சின்ன உறுப்பு விரிகிறது சுருங்குகிறது, அதற்கென்று வேலை செய்வதற்கென்று அல்லாஹ்வுத்தாலா ஒரு குறிப்பிட்ட ஆற்றலை மட்டித்து வைத்திருக்கிறான். அதுக்கு சென்ற உணவு அது சமீபாடு அடையக்கூடிய அளவுக்கு அளவுள்ளதாக இருக்க வேண்டும். அளவை விட அது கூடுதலாக செலுத்தப்பட்டால் அது தாங்காது, ஏற்றுக்கொள்ளாது. இப்பொழுது நடக்கக்கூடாதவை உங்களுடைய உடம்புக்களை நடக்கும். தீராத நோய்களும் சில வேலை உனக்கு வந்து இறுதி மூச்சு வரைக்கும் தொடர்ந்துவிடும். அல்லாஹால உங்களையும் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. இதுக்குத்தான் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இன்று நம்மில் பலர் இந்த உணவாசை பிடித்து சிக்கிக் கொண்டிருப்பதனால் தான் நோயாளிகள் எண்ணிக்கையும் அதிகரித்து நோய்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து இருப்பதாக இந்த மருத்துவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையும் உண்மை சகோதரர்களே, இது முற்றிலும் உண்மை. நம்முடைய உணவு பழக்கத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கிறது. டயட் என்று சில பேர் சொல்லிக் கொள்வார்கள். டயட் என்று சில பேர் உடம்பு எடை கூடியிருக்கிறது, பருமன் கூடியிருக்கிறது, குறைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு டயட் என்பார்கள். உணவு கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு உண்மையில் அது எல்லோரிடத்திலும் எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒன்று. எல்லாரும் டயட்டில் இருக்க வேண்டும் சகோதரர்களே. டயட் என்பது ஒரு வருத்தம் வந்த பிறகு, உடல் எடை கூடிய பிறகு, அல்லது பருமன் கூடிய பிறகு ஒரு சிலர் செய்யக்கூடியதல்ல. எப்பொழுதும் டயட்டோடு இருக்க வேண்டும். ஹாரிஸ் இப்னு கலதா என்று அரபு சமூகத்திலே புகழ் பெற்ற ஒரு மருத்துவர் இருந்தார். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சுகையினம் ஏற்பட்ட போது நபி அவர்கள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய வேண்டும் என்ற மருத்துவத்தை சொல்லி இந்த முறைப்படி இந்த மருந்தை போய் ஹாரிஸ் இப்னு கலதாவிடம் சொல்லி செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். மருத்துவம் என்ன என்பதை நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்து தானதனை செய்யவில்லை. ஹாரிஸ் இப்னு கலதா மருத்துவம் தெரிந்தவர், அவர் வைத்தியர். அவரிடம் போய் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொடுத்த ஒரு பெரும் வைத்தியர் தான். இஸ்லாத்தை தழுவவில்லை, அவரது மகன் இஸ்லாத்தை தழுவினார். அவர் இஸ்லாத்தை தழுவும் பாக்கியம் கிடைக்கவில்லை. நபி அவர்கள் அடையாளப்படுத்திய ஒரு வைத்தியர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அல் மைதத்து பைத்துத்தா வல் ஹிஞ்சத்து ரஸுத்தவா. மைதத்திற்கிற இறைப்பை, அது நோயின் வீடு, ஹவுஸ் ஆஃப் டிசீஸ், நோயின் இல்லம். டயட் இருக்கிற உணவு கட்டுப்பாடு மருந்தில் தலையானது, மருந்தில் தலையானது. நீங்கள் எந்த மருந்து எடுத்தாலும் எல்லா மருந்துகளையும் விட சிறந்த மருந்து எப்பொழுதும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலத்திலே டயட்டோடு இருந்து கொள்ளுங்கள் என்பதை அவர் சொல்லிக் கொடுத்தார். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உணவுக்காக இப்படியெல்லாம் அலைந்து திரிவது ஒரு ஈனம், ஒரு ஈனம். அளவுக்கு அதிகமாக உணவுக்கு பின் உணவு, உணவுக்கு பின் உணவு, இது கூடாது சகோதரர்களே. ஒரு ஹதீஸ் இருக்கிறது படுபயங்கரமானது. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்திலே ஒரு மனிதர் ஏப்பம் விட்டார். ஏப்பம் எப்பொழுது பெரும்பாலும் வரும்? எப்பொழுது இறைப்பை நிறைய இருக்குமோ, வயிறு துடைக்க சாப்பிட்டு இருப்போமோ, அப்பொழுது ஏப்பம் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய ஏப்பத்தை நம்மை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள், தடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். உலகத்திலே மனிதர்களில் அதிகம் வயிறு நிரம்பியவர்கள் மறுமை நாளில் மனிதர்களில் நீண்ட காலம் பசியோடு இருப்பார்கள் என்றார்கள். மிக எச்சரிக்கை சகோதரர்களே, பயங்கரமான எச்சரிக்கை. உலகத்திலே அதிகம் அதிகம் வயிறு நிரம்பிய மக்கள் மறுமையிலே மிக மிக நீண்ட காலத்துக்கு அல்லாஹாலாவால் பசியுடன் வைக்கப்படுவார்கள். ஆகவே சகோதரர்களே, நமக்கு சொல்லித் தரப்படக்கூடிய முறை என்ன தெரியுமா? பசி வந்தால் சாப்பிடுவோம், ஆசை இருக்கும் போதே கையை எடுத்துக் கொள்வோம். ஆசை தீர சாப்பிட்டு முடிப்பதல்ல, பசியின் அளவுக்கு சாப்பிட்டு ஏதோ வந்த ஆசையோடு நாம் முடித்துக் கொள்வது. ஆசை தீரும் வரை, மூக்கு முட்டும் வரை வயிறு முட்டை சாப்பிடுவது இருக்கிறது, அது உடல் நலத்துக்கு கேடாகும். ஆகவே இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவோம். சாப்பாட்டுக்காக வேண்டி ஒரு அற்பத்தனமாக நடந்து கொள்வது, அது ஈனத்திலும் ஈனம். ஒரு பெரிய மனிதருடைய கவிதை இருக்கிறது, படித்துக் கொள்ளுங்கள். ஆறும் சும்மா ஆறும் சும்மா ஆறு சகாவுல் மர் இமின் அஜிலி தாமி. மனிதன் சாப்பாட்டுக்காக மாய்வது, மனிதன் உணவுக்காக மாய்வது. நான் ஏற்கனவே சொன்னது போல் அது தேவை இது தேவை. ஒரு ஒரு இடத்துல ஒரு நேரத்துக்கு சாப்பிடும் போது வீட்டில் அவருக்கு அஞ்சு வகையான டிஷ் இருக்கணும், அஞ்சு விதமா இருக்கணும், அவியல் இருக்கணும், பொரியல் இருக்கணும், இப்படி எல்லாம் சேர்த்து இருக்கணும், அந்த கீரை இருக்கணும், இந்த மரக்கறி இருக்கணும், அந்த லெட்யூஸ் இருக்கணும், இந்த சலாட் இருக்கணும், எல்லாம் இருந்தால்தான் அவருக்கு அறுசுவை உணவாக அது அமையும் என்று அவர் படர்த்தி வைத்து அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் எத்தனை சாப்பிடலாம். சகோதரர்களே, இப்படி எல்லாம் தேடி தேடி அன்றாட மூன்று நேர உணவுகளிலே இப்படி எல்லாம் மரவைகளை பரப்பி வைத்து அப்படுவது இருக்கிறது. இதுதான் நோய்களை கொண்டு வரக்கூடியது, அளவுக்கு அதிகமான சாப்பாடு. இப்படி சாப்பாட்டுக்காக மாய்வது அது குறை 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 என்று அந்த மனிதர் சொல்லி வைத்தார். ஆகவே இது பொல்லாதது, சாப்பாட்டுக்கு மேல் சாப்பாடு, சாப்பிடும் போதே நிறைய சாப்பிடுவதும், ஒரு சாப்பாட்டுக்கு பிறகு இன்னொரு சாப்பாட்டை சாப்பிடுவது, இதெல்லாம் பொல்லாதது. சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளை பாருங்கள், விவேகம் கொண்டு இருப்பது, படிப்புடை அவர்கள் பிற்போக்குத்தனமாக இருப்பது, நினைவாற்றல் குறைந்திருப்பதெல்லாம் அவர்களும் நம்முடைய சாப்பாட்டு முறைக்கு பழக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய அவர்களுக்கு சாப்பாடு தேவைப்படுகிறது. அதனால்தான் கல்வி உளவியலில் சாப்பாடு பற்றி பேசப்பட்டிருக்கிறது. இன்றைய காலத்திலே கல்வி உளவியலில் சாப்பாடு பற்றி பேசப்படவில்லை. 900 ஆண்டுகளுக்கு முன் கல்வி உளவியலில் சாப்பாடு பற்றி பேசப்பட்டிருக்கிறது. கல்வி உளவியல் என்பது அண்மையில் சுமார் 150 ஆண்டுகளுக்குள் ஏற்பட்ட ஒரு புதிய கண்டுபிடிப்பு. ஆனால் உளவியல், கல்வி உளவியல் எல்லாம் பற்றி பேசப்படாத, கடவு காணப்படாத ஒரு காலத்திலே இமாம் ஜர்னூஜி ரஹ்மத்துல்லாஹி ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அந்த பெருமகன், தஅலீமுல் முத்தஅல்லிம், தரீக்கத்தஅல்லிம், கற்பவனுக்கு கற்கும் முறையை கற்பித்தல் என்ற அர்த்தம் தாங்கி ஒரு நூலை எழுதினார்கள். அந்த நூலில் பல பாடங்கள், அதில் ஒரு பகுதிதான் மாணவரின் சாப்பாடு எப்படி இருக்க வேண்டும். இந்த நூல் கல்வி உளவியலில் உளவியல் பற்றியே சிந்திக்கப்படாத காலத்திலே எழுதப்பட்டது என்பதை இன்று மேற்கத்திய நாடுகளில் பல பல்கலைக்கழகங்களிலே இந்த நூலை தேடி தேடி பகுதி பகுதியாக தன்னம் தன்னமாக ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு மாணவர்களும் தீட்டி எழுதுகிறார்கள். ஆம், நம்முடைய இமாம்களுடைய அறிவு சகோதரர்களே, கல்வி அவர்களுடைய அறிவு சிந்தனை எல்லாம் 1000 ஆண்டுகள் தாண்டினாலும் வாழும் என்பதற்கு இதெல்லாம் ஆதாரம். இதை பெற்றுக்கு சொன்னேன், இமாம் ஜர்னூஜி அவர்கள் இந்த கல்வி உளவியல் அல்ல, உளவியல் பற்றியே பேசப்படாத ஒரு காலத்திலே கல்வி உளவியல் எழுதின அந்த நூலிலே இந்த மாணவர்களுடைய உணவு பழக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி எழுதினார்கள். என்ன காரணம் தெரியுமா? நினைவாற்றல் குன்றும், அதிகமாக சாப்பிட்டால் சோர்வு வரும், அதிகமாக சாப்பிட்டால் எழுந்து படிக்க மாட்டான், உட்கார்ந்து படிக்க மாட்டான், படுத்துக் கொண்டு படிக்க பார்ப்பான், காய்வான், தூங்குவான். இது போன்ற விஷயங்களை நாம் காரணமாக வைத்து வைத்தார்கள். அன்பர்களே, சகோதரர்களே, எனவே நம்முடைய நோய்களுக்கும் நோயாளிகளுடைய அதிகரிப்புக்கும் மருத்துவர்கள் வைக்கின்ற பிரதான காரணிகளில் ஒன்று நம்முடைய உணவு பழக்கத்திலே நாம் முறைகளை தவறிவிட்டது. அதில் குறிப்பாக இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நான்கையும் பேணுவோம். ஹலாலானதாக இருக்க வேண்டும், தூய்மையானதாக இருக்க வேண்டும், சத்துள்ளதாக இருக்க வேண்டும், அளவுக்குட்பட்டதாக இருக்க வேண்டும். இந்த நான்கிலும் நாம் மிகவும் தவறவிட்டுக் கொண்டிருக்கக்கூடியது இந்த ஹலாலானதை பேணுவதிலே தவறிவிடுகிறோம். அது தூய்மையை பார்த்துக் கொள்கிறோம், அதே நேரத்திலே சத்துள்ளதா இல்லையா என்பதை கவனிப்பது குறைவு. மிகவும் நாம் அசத்தை செய்வது அளவோடு சாப்பிடுவதில் கவனம் செலுத்துவதில், அளவோடு சாப்பிடுவதில் கவனம் செலுத்துவதில். அன்புள்ள சகோதரர்களை, இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி நோயற்ற ஒரு சமூகமாக மாறுவோம். நோய் பிடித்து, நக்கல் பிடித்து, நலிவுற்ற ஒரு சமூகமாக இருப்பதை அல்லாஹ்வுத்தாலா நம்மிடத்திலே விரும்பவில்லை. நோயற்ற, சுகதேகியான, திடமாத்திரமான ஒரு சமுதாயத்தை அல்லாஹ்வுத்தாலா நம் ஒவ்வொருவரிடத்தில் இருந்து கட்டியெழுப்புவதற்கு விரும்புகிறான். அல்லாஹ்வுத்தாலா நம் அனைவருக்கும் அகத்தண்ணையும் புறக்கண்ணையும் திறந்து வைப்பானாக, ஆரோக்கியமாக இருந்து வரைக்கும் நமது உடம்புகளை அல்லாஹ்வுத்தாலா பாதுகாப்பானாக, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற சான்றோரின் அறிவுரையை பேணி நோயற்ற முறையிலேயே நாம் வாழ்ந்து மறைப்பதற்கு அல்லாஹ்வுத்தாலா தௌஃபீக் தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.